சேரக்கூடாத ஒளியில வாசமாக இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் எழுந்திருக்கிற தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. எந்த நிலையிலே நாங்கள் இருந்தாலும் எங்களை தள்ளிவிடாமல் எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி கிருபையினால் இம்பட்டுக்கும் எங்களை கொண்டு வந்திருக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் எங்கள் வாழ்விலே செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைபடாதப்பா, தடைபடாது. விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆவே 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 ஆ உட்காரோ. வாழ்கிறவரும் நம்மை வாழ வைத்தவரும், நம்மை வாழ வைக்கும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவருமாகிய தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வளரவரை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நாம் இருக்கிறது தேவனுடைய சமூகத்தில், நாம் அமர்ந்திருக்கிறது அவருடைய பாதத்தில், நாம் ஆராதித்தது ஆண்டவரே, நாம் கேட்க போறது தேவனுடைய வார்த்தை. ஆகவே தேவனையும் அவருடைய பிரசன்னத்தையும் நாம் கடம்பட கற்றுக்கொள்வோம். என்னை கடம்படுபவர்களை நான் கடம்படுவேன் என்றார் நம்முடைய ஆண்டவர். நாம் கண்களாலே காணாவிட்டாலும் நம் மத்தியிலே எழுந்திருக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையும் கடமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். பல ஏற்பாட்டிலே ஒரு பரிசுத்தவாருடைய வாழ்க்கை நம்ம எல்லோரும் அறிந்தவர். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம் 7வது அதிகாரம், கம் வித் மீ ப்ளீஸ் குயிக்லி. 7வது அதிகாரம் முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கேற்போம். யோபுவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் முதலாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ? அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல் இருக்கிறதல்லவோ?
அப்படியே வைத்துக் கொண்டு 10வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். 10வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம்.
உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணுகிறீர், என் மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர், போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது.
அப்படியே அதே புத்தகத்தில் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். 14வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளிலெல்லாம் நான் காத்திருக்கிறேன்.
நாம் வாசித்த இந்த 3 வேத வசனத்திலும் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால் போராட்டம். போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது என்று இந்த தேவனுடைய மனுஷன் நன்றாக இருந்தவர் திடீரென வாழ்க்கையிலே மோதின வேதனைகளும் சோதனைகளும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவரை தடுமாற வைத்தது. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று முழங்கின தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில்தான் எத்தனை சோதனைகளும் வேதனைகளும் போராட்டங்களும். இந்த காரியங்கள் நமக்கு ஒரு படிப்பணியாக தேவன் தேவ ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இதனாலே நான் உங்களோட கூட போராட்டத்தின் மேல் போராட்டம் என்கின்ற தலைப்பில் தேவனுடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விரும்புகிறேன். நான் தேவ சமூகத்தில் இருந்து செபித்துக் கொண்டிருந்த பொழுது தாவீது தேவனுக்கு ஆலயம் கட்ட விரும்பினார். அதை குறித்து பேச கருத்துள்ளவனாக நான் இருந்தபோது, இதை காலை நான் செபித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவருக்கு மனசில் போட்ட இந்த வார்த்தைகளை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் நம் மத்தியிலே கேட்டிருக்கிறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் ஸ்தோத்திரம். போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பூமியிலே போராட ஒரு மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டம் தான். The life is a battle ground, not a playground. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டம் தான். ஃபாதர் பாடினாரு, வாழ்க்கை என்பது போராட்டமே, அது நல்லதொரு போராட்டமே. யா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, எனக்கு உலகத்தில் இருக்கிறவர்களை குறித்து எனக்கு தெரியாது, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து நான் சொல்லுவேன். தேவனுடைய வசனத்தின் ஆதாரத்தின்படி சொல்லுவேன். தேவ ஆவியோட உதவி ஒத்தாசையோடு சொல்லுவேன். ரட்சிக்கப்பட்டிருக்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில போராட்டம் உண்டு, போராட்டம் உண்டு, போராட்டம் உண்டு. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஏன் இந்த போராட்டங்கள் என்று தெரியாமல் இருக்கிறது. ஆகவேதான் இந்த பழம்பெரும் பக்தன் சொன்னார், நான் போகும் வழியை அறிய நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்கும். நான் போகும் வழியை அறிய எனக்கு தெரியல. இன்றைக்கு நான் போய்கொண்டிருக்கிற இந்த நிலைமை, இந்த சூழ்நிலை எனக்கு புரியல, விளங்கல. ஏனென்றால் நான் தேவனிடத்தில் பயபக்தியாக இருந்தேன், கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக வாழ்ந்தேன், ஆண்டவருக்கென்று உத்தமமாக ஜீவித்தேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட போராட்டங்கள் மேல் போராட்டங்கள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. எனக்கு விளங்கல, எனக்கு புரியல. ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுவேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே நடக்கிற எல்லாமே நமக்கு புரிந்துதான் ஆக வேண்டும். நம்முடைய வாழ்வில் நடக்கிற அனைத்தும் நமக்கு தெரிந்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு அடிப்படை நியதி நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நம்முடைய வாழ்க்கையின் அகராதியில இருந்து அதை அகற்றுகிறது. நம்முடைய விசுவாச வாழ்வுக்கு மிகவும் உறுதியாக இருக்கும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்கிறேன். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை அறிந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள், தப்பில்லை. அது மாத்திரமில்லை, தங்கள் வாழ்க்கையில இனிமேல் நடக்க போகிறவைகளையும் அறிந்து கொள்வதற்கு அனாதி பிரியத்தினால் அவர்கள் சாத்திரக்காரிடத்திலும் சோதனம் பார்க்கிறவர்களிடத்திலும் ஓடுகிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில நடக்க போறதை சொல்லு அப்படி என்று சொல்லி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் சொல்லுகிற தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற அனைத்து காரியங்களுக்கும் அனைத்தையும் குறித்து எனக்கு தெரிய வேண்டும், அறிய வேண்டும் என்கின்ற அடிப்படை நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒன்றை நாம் அறிய வேண்டும் என்னவென்றால், நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்வில அனுமதிக்காமல், அவர் அறியாமல் நம்முடைய வாழ்விலே ஒன்றும் நடக்காது. விசுவாசியவர் ஆமே சொல்லுங்க, அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏனென்றால் இரண்டு காசுக்கு 5 அடைக்கலாம் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையில் விழுந்து மடியாது. சிந்திச்சு பாருங்க, சிட்டுக்குருவி, இந்த சின்ன பறவை சிட்டுக்குருவி கூட, இங்க நான் சொல்லுகிறேன், இந்த ஆண்டவர் இயேசு சொன்ன வசனத்தை கொஞ்சம் தயவு செய்து யோசித்து சிந்திச்சு பாருங்க. இந்த வார்த்தைகள் எனக்கும் உனக்கும் தான் சொல்லியிருக்கிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளும் ஒளியாது என்று ஆண்டவர் இயேசு சொன்னாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குறிப்புகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையில விழுந்து மடியாது. அப்படியானால் சிட்டுக்குருவிகளை கூட தன்னுடைய ஆளுகைக்குள்ளே வைத்திருக்கிற கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கவனம் இல்லாமல், அல்லது தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அக்கறை இல்லாமல் இருப்பாரோ? நம்மை பெற்ற தாயிலும் பார்க்க 1000 மடங்கு அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், சில வேளைகளில் நம்முடைய வாழ்விலே சில சம்பவங்கள் நடக்கிறது, சில நெருக்கடிகள் வருகிறது, சில துன்பங்கள் வருகிறது, சில நேரத்தில் நாம் கடினமான பாதைகளுக்குள்ளாலே கடந்து போகிற நேரம் வருகிறது. அந்த வேளையிலே ஏன் எனக்கு இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி சம்பவித்தது என்பதை சிந்திச்சு யோசித்து, ஒருவேளை நாம் விடை காணாவிட்டால், அது நமக்கு தெரியாவிட்டால், நாம் சோர்ந்து போறதுக்கு இடம் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிற காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு நான் சொல்ற காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்விலே நெருக்கடிகள் வந்தாலும், துன்பங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும், தேவனை சார்ந்து தேவனுடைய வசனத்தை பிடித்து வாழ நாம கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்கு ஆண்டவராகவே இருக்கிறார். அவர் மாறுவதில்லை. காலங்கள் மாறுகிறது, கோலங்கள் மாறுகிறது, கால நிலைகளும் மாறுகிறது, ஆனால் நம்முடைய தேவன் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். He will never change yesterday, today, ever and forever. We have an unchangeable God. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று மல்கியா 3:6 சொன்னார். ஆகவே நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், யோபு பக்தர் சொன்னாரு, நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன் என்று. ஒருவேளை நம்முடைய வாழ்விலே எதிர்பாராத நெருக்கடிகளுக்குள்ளாக நாம் செல்லும் பொழுது கலங்காமல் திகைக்காமல் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ நம்பி அவருடைய வசனத்தை நாம் பிடித்துக் கொள்வோம். நிச்சயமாக வெளிச்சம் உண்டாகியே ஆகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகள் ஒருவேளை வரப்போகிற எதிர்காலத்துக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும்படியாக ஏற்கனவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் சொல்லுகிறேனோ நான் அறியேன். ஆனால் தேவன் அறிவார். என்னுடைய விருப்பம் தீர்க்க தரிசனமாக தேவனுடைய வசனத்தை பேச வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறது உண்டு. தேவன் அறிவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக விளையாடுங்கள். யோபு என்கின்ற பக்தன் அவர் சொல்லுகிறாரு, என்னுடைய வாழ்க்கையிலே போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு போராட்டம் உண்டு என்ப உண்மையை சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள. ரட்சிக்கப்பட்டு விட்டோம், தேவனுடைய பிள்ளைகளாகிவிட்டோம், தேவ ஆவியை பெற்று விட்டோம். ஆகவே நம்முடைய வாழ்விலே இனியது போராட்டம் என்கின்ற எண்ணத்துக்குள்ளே நாம் போயிடாதபடி, இனித்தான் நமக்கு போராட்டம் உண்டு என்கின்ற உண்மையை நாம் புரிந்து நாம் அலர்ட்டாக இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு நாமத்திலே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்துக்குள்ளே நாம் சந்திக்கிற சில போராட்டங்கள் எந்தெந்த பகுதிகளிலே தேவனுடைய பிள்ளைகள் நாம் அதிகமாக போராட வேண்டி இருக்கிறது என்கின்ற சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சத்தியத்தின்படி சொல்லி அந்த வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற போராட்டம் எந்தெந்த பகுதிகளிலே எந்தெந்த விதத்திலே நாம் போராட வேண்டி இருக்கிறது என்பதை குறித்து நாம் இந்த சாயங்கால வேளையில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நமக்கு இருக்கிற போராட்டம், அதாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற முதலாவது போராட்டம் என்னவென்றால், வாசிப்போம் 2 தீமோத்தேயு 4:10. தயவு செய்து எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். டோட்டல் அட்டென்ஷன் வேணுங்க. 2 தீமோத்தேயு 4:7 அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தை எல்லாருக்கும் தெரிந்த வசனம்.
நன்கு போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
ரைட், நன்றாக கவனிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த மூன்றுமே ஒன்றை தான் குறிக்கிறது. நல்ல போராட்டம், அது விசுவாச போராட்டம். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாச ஓட்டம். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவும் என்று விசுவாச ஓட்டத்தை குறித்து எப்ரேயர் 12:1 நாம பார்க்கிறோம். அப்ப இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், அந்த போராட்டத்தை நான் முடித்தேன். எவ்வளவு ஒரு நம்பிக்கையான வார்த்தை இதுதான். 2 தீமோத்தேயு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கடைசி நிருபம். இந்த நிருபம் ரோம சிறையிலே அந்த கொடுமையான நிலவரைக்குள்ளே கொடுமையான சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அவர் எழுதின தன்னுடைய உத்த விசுவாசத்தில் தான் வளர்த்த குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். என் குமாரனாகிய தீமோத்தேயே சீக்கிரவாடா, மாரிகாலத்துக்கு முதல் வந்துரு, என்ன நான் உன்னை பார்க்க ஆசையாக இருக்கிறேன். நீ வரும் பொழுது அந்த புத்தக சுருள்களை கொண்டு வா, அது மாத்திரமில்ல நான் விட்டு வந்த அந்த மேலங்கியையும் கொண்டு வா என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தான் மரிக்க போகிறேன் கிறிஸ்துவுக்காக, தன்னுடைய விசுவாசத்துக்காக தான் மரிக்க போகிறதை ஏற்கனவே அறிந்து கொண்ட அந்த பரிசுத்தவான் அவர் சொல்லுகிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்தேன். நாம் எல்லாருக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்க அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விசுவாசத்திலே போராட்டம் உண்டு உண்டு உண்டு. இந்த போராட்டத்தில் நாம தோற்று போயிடக்கூடாது. இதைத்தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நான் சொல்ல வாரதை தயவு செய்ய கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு போராட்டம் உண்டு, விசுவாசத்துல போராட்டம் உண்டு. இந்த விசுவாசத்துக்கு நாம போராட வேண்டி இருக்கிறது. இதுல நாம தோற்று போய் விட்டோமாக இருந்தால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே சேர முடியாது. ஏனென்றால் யூதாவின் நிருபத்திலே 3வது வசனத்திலே நாம வாசிக்கும் பொழுது, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு நலமாய் கண்டது என்று எழுதுகிறாரு. ஒரு விசை, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டும். பரிசுத்தவான்களே, பரிசுத்தவாதிகளே, விசுவாசத்துக்காக போராட வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக அறிவுறுத்துகிறது. ஆகவே நாம் விசுவாசத்துக்காக போராட வேண்டுமாக இருந்தால் நம்முடைய விசுவாசத்துக்கு சோதனைகள் உண்டு என்பது தெளிவு இல்லையா? ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விசுவாசத்திலே போராட்டம் உண்டு, அந்த விசுவாசத்துக்கு சோதனையும் உண்டு. ஆகவேதான் 1 பேதுரு 7வது வசனத்திலே அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படும், அதை விட வெளியேறப்பட்ட உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அதிகமான பிரச்சனைகள், நம்முடைய வாழ்வில் வருகிற அதிகமான நெருக்கடிகள், நம்முடைய வாழ்விலே வருகிற அதிகமான சோதனைகள் நம்முடைய விசுவாசத்தை சுரண்டி பார்ப்பதற்காக, நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்ப்பதற்காகவே இந்த இப்படிப்பட்ட நெருக்கடிகள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் நம்முடைய வாழ்விலே, இவைகளை சத்துரு அம்புகளாக தேவோட பிள்ளைகளுக்கு விரோதமாக எய்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் எபேசிய நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம், பொல்லாங்கன் எய்கிற அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நெல்லுங்கள். ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் த டெவில், விசுவாசத்துக்கு விரோதமாக நெல்லுங்கள். அதற்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களா நெல்லுங்கள். இந்த நாட்களில் தான், ஆனால் வேதம் எழுதப்பட்ட காலத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த நாட்களிலே யுத்தம் என்ன மாதிரி, பட்டயமும் கேடகமும் அம்பும் வில்லும் வைத்து அவர்கள் சண்டை பிடிப்பார்கள், யுத்தம் பண்ணுவார்கள். ஆகவே யுத்த களத்தில் நிற்கிற அத்தனை யுத்த வீரர்களுடைய தோள்களிலும் என்ன இருக்கிறது? கேடகம். அந்த கேடகமே அவர்களுக்கு பாதுகாப்பு. ஆகவேதான் சங்கீதாக்கள் சொல்லுவார், கத்தர் எனக்கு கேடகமாக இருக்க பாதுகாப்பா இருக்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொன்னதை கவனிங்க, சத்துரு நம்முடைய வாழ்க்கையில அநேக அக்னி ஆஸ்திரங்களை எய்கிறார். ஏனென்றால் நம்முடைய விசுவாசத்தை உடைப்பதற்காய், நாம் கத்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை தகர்ப்பதற்காய் பல விதங்களிலே பலவிதமான அம்புகளை, அக்னி ஆத்திரங்களை நம்முடைய வாழ்க்கையிலே சத்துரு எய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளை நம்முடைய கண்களாலே நாம் காண முடியாது. இதை சில பேருக்கு என்ன தெரியுமோ, கண்டால்தான் நம்புவேன், பார்த்தால்தான் விசுவாசிப்பேன் என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. விசுவாசம் என்கின்றது நாம் காணப்படாதவர்கள் மேல வைக்கிற நம்பிக்கையாகும். இயேசுவை இதுவரை நாம் காண இல்லை, ஆனால் அவர் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய விசுவாசத்துக்கு சோதனை உண்டு. நம்முடைய விசுவாசத்தை தகர்ப்பதற்காக நாம் எதிர்பாராத சில நெருக்கடிகள், துன்பங்கள், கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அந்த விசுவாசத்திலே சோர்வுகள், தளர்வுகள் ஏற்படுவதற்கு இடம் உண்டு. நன்றாய் செபித்துக் கொண்டிருப்பார்கள், ஆண்டவரோட சமூகத்தில் இருந்து போராடி செபித்துக் கொண்டிருப்பார்கள், தேவனை துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனா திடீரென வருகிற நெருக்கடிகள், துன்பங்கள் அவர்கள் மேலே அலை மோதும் போது நிலை தடுமாறு ஆண்டவரிடத்தில் செபிக்க முடியாமல் தடுமாறுகிறதை நாம் அறிவோம். உங்களுடைய வாழ்க்கையில, பலருடைய வாழ்க்கையில் ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவம் வந்திருக்கலாம், ஒருவேளை வரலாம். ஆகவே நான் முற்கொடியே உங்களுக்கு சொல்லுகிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை தகர்ப்பதற்காக பல விதங்களிலே நம்மோடு போராடி கொண்டே இருக்கிறார். விசுவாசத்துக்கு போராட்டம் உண்டு. ஏன் தெரியுமா? எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம், இட் இஸ் இம்பாசிபிள். ஆச்சரியப்படாதீங்க, ரைட், சொல்றத கவுடிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கலாம், விசுவாசம் இல்லாமல் ஊழியம் செய்யலாம், விசுவாசம் இல்லாமல் கொடுக்கலாம். சோ அண்ட் சோ எல்லாம் தேவன் ஒருவர் அறிவார், 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 அறிவார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கவனமாக இருக்கணும். ஏனென்றால் விசுவாசத்தினாலே ஆவேல் காயின் பார்க்க ஆண்டவருக்கு ஏற்ற பலிகளை அவன் செலுத்தினான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். காயினும் பலி செலுத்தினான், ஆவேலும் பலி. ஆனால் ஆவேல் வந்து விசுவாசத்தோடு தேவனுக்கு காணிக்கையை செலுத்தினாரு, ஆனால் காயின் வந்து காணிக்கை செலுத்த வேண்டுமே என்கின்றதுக்காக செலுத்தனே ஒழிய அவன் விசுவாசத்தோடு அவன் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினான் என்று வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆகவேதான் ஆண்டவர் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. அவருடைய முகநாடி வேறுபட்டது என்று சொல்லியும் அவனுக்கு எரிச்சல் உண்டாகி அதன் முடிவு கொலையிலே முடிந்ததை நாம் அறிவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்க, நன்றாய் கவனியுங்கள். யோபுடைய வாழ்க்கையிலே போராட்டம், அவருடைய விசுவாசத்துக்கு போராட்டம் வந்தது. தேவனிடத்திலே பயபக்தியுள்ள அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையாக இருப்பேன் என்ற அந்த விசுவாச வீரனுடைய வாழ்க்கையில தான் எத்தனை போராட்டம் பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இருந்தும் அப்படி நடந்தும் இவைகளெல்லாம் இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில சம்பவித்தும் அவர் தன்னுடைய நம்பிக்கையை விட்டு, கர்த்தர் மேலே தன் வைத்திருந்த நம்பிக்கையை விட்டு அவர் விலகவும் இல்லை, அகலவும் இல்லை. ஏன் தெரியுமோ, இந்த விசுவாசம் தான் நம்மை பரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற விசுவாச வழி, இதை கெடுக்க உடைக்க சத்துரு அம்புகளை எய்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேல வைத்த விசுவாசத்தினாலே நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய வசனத்தை வாசித்து அதை விசுவாசித்து அதன் அடிப்படையில நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், வாழ வேண்டும். ஆனால் இந்த விசுவாசத்தை தகர்த்து விட்டால் நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது, ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நாம் ஜெபம் பண்ணுவோம், ஆனால் ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. நாம் ஆராதிக்கிறோம், ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறது இல்லை. ஆண்டவர் நாம் ஆராதிக்கிறோம், ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கிறது இல்லை. ஜெபிக்கிறோம், ஆனால் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள். விசுவாசம் என்கின்றது நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கிறது. இதற்கு போராட்டம் உண்டு. சத்துரு ஆறுவன் அக்னி ஆஸ்திரங்களை எய்வான். எப்படியாவது நம்மை விசுவாசத்தில் இருந்து கவிழ்த்து போட, அகட்டி போட முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாம அலர்ட்டாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நன்றாய் பிள்ளை கொள்ளுங்க, விசுவாசம் இந்த உலகத்துக்கு, இந்த உலகத்திலே நாம் வாழும் வரைக்கும் தான் நமக்கு விசுவாசம். பரத்துக்கு போன பிற்பாடு நமக்கு விசுவாசம் தேவையில்லை. இங்கே நாம ஆண்டவர் மேலும் அவர் வார்த்தையின் மேலும் வைக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவோம். அங்க போன பிற்பாடு நமக்கு விசுவாசம் தேவையில்லை. என்னதான் விசுவாசிக்கிறவர் தான் அங்கே வர முடியும், தேவராட்சியத்தில் பிரவேசிக்க முடியும். அங்கே பிரவேசித்த பிற்பாடு நாம விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூ நோ வை? அவரைத்தான் நேருக்கு நேர் பார்க்கிறோமே, தேவனை நேருக்கு நேர் பார்க்கிறோம், தேவனுடைய நேரடி பிரசன்னத்தில் இருக்கிறோம். பரலோகத்தில் நமக்கு விசுவாசம் தேவையில்லை, பரலோகத்தில் நமக்கு நம்பிக்கையும் தேவையில்லை. ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோமே. நம்பிக்கை விசுவாசம் இந்த உலகத்திலே தான் நமக்கு அவசியம். இதை தகர்க்க, இதை உடைக்கத்தான் பிசாசி பல விதங்களிலே தேவனுடைய பிள்ளைகளோடு அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவன் இதை குறித்து பின்னாடி பேசுகிறேன், நன்றாக கவனிங்க. முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு விசுவாசத்திலே போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்திலே நாம சோர்ந்து போய்விடக்கூடாது. நாம் உண்மையாக ஆண்டவருக்காக வாழ்றேனே, உத்தமமாக கர்த்தருக்காக ஜீவிக்கிறேனே, ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், வேத வசனத்தை வாசிக்கிறேன், ஆராதனைக்கு போகிறேன், என்னால் முடிந்ததை கர்த்தர், ஏன் இந்த வாழ்க்கையிலே இத்தனை சோதனைகள் என்று தயவு செய்து கலங்காதே. நமக்கு நாம் உத்தமமாக வாழ்ந்தால் நமக்கு சோதனை இல்லை என்று எண்ணீராதே. கர்த்தருக்கு உண்மையாக வாழ்ந்தால் நம்முடைய விசுவாசத்துக்கு சோதனை இல்லை என்று எண்ணீராதே. யோபுடைய வாழ்க்கையில அவன் உத்தமமா தான் வாழ்ந்தான், உண்மையா தான் இருந்தான், பரிசுத்தமா தான் ஜீவித்தான். ஆனா அவருடைய வாழ்விலே சோதனை. அருமையான தேவனே, ஆகவே தேவனுக்கு நாம உண்மையாக இருந்தாலும் நமக்கு சோதனை உண்டு, உத்தமமாக ஜீவித்தாலும் சோதனை உண்டு. ஆகவே உண்மையும் உத்தமம் இல்லாம இருந்துட்டா நமக்கு சோதனை இல்லைன்னு நாம தப்பு கணக்கும் போட்டுடக்கூடாது. ஒன்று நிச்சயம் என்னவென்றால், நாம் யோபு போல தேவனுக்கு உண்மையும் உத்தமமாக இருப்போமாக இருந்தால், யோபுவை எல்லா சோதனைகளிலும் இருந்து பாதுகாத்து இரட்டிப்பாக ஆசீர்வதித்து அவன் தலையை உயர்த்தின ஆண்டவர் நம்மையும் எல்லா சோதனைகள் நெருக்கடிகளும் இருந்து, விசுவாசத்துக்கு வருகிற எல்லா சோதனைகளிலும் இருந்து நம்மை மீட்டு நம் தலைகளை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபு போய்விட்டார், ஆனா யோபுவின் தேவன் இன்றைக்கும் இருக்கிறாரு. அவர் ஆராதித்து அவர் நம்பின அதே தேவனை தான் இன்றைக்கு நானும் நீங்களும் நம்புகிறோம். ஆகவே பச்ச பாதகம் இல்லாத தேவன் நம்மையும் பாதுகாத்து நம்மையும் பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே விசுவாசத்திலே நமக்கு போராட்டம் உண்டு. இரண்டாவது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் போராட வேண்டிய அடுத்த காரியம் என்னவென்றால், வாசிப்போம் சீக்கிரமாக எபிரேயர் 12:4 நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 12:4 நாம் வாசிப்போமே, படி.
விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே.
திருவர்கா படிங்க பிளீஸ்.
பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில்,
பாவத்துக்கு விரோதமாக போராடுவது
ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே.
இந்த வசனத்தை கொஞ்சம் கோந்து பாருங்க. பாவத்துக்கு விரோதமாக போராடுவதில் ரத்தம் சிந்துற அளவுக்கு நாம் எதிர்த்து நிற்கவில்லை. இரண்டாவது, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் போராட வேண்டிய இடம் பாவத்துக்கு விரோதமான போராட்டம். விசுவாச போராட்டம் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டு உண்டு என்று சொன்னேனே, அதுபோல பாவத்துக்கு விரோதமான போராட்டம் அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் உண்டு உண்டு உண்டு. பாவத்துக்கு விரோதமான போராட்டத்தில் நாம் தோற்று போய் விட்டமாக இருந்தால், கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள், நான் ரட்சிக்கப்பட்டு 5 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம், 20 வருஷமாக இருக்கலாம், அது வேறு. ஆனால் பாவத்துக்கு விரோதமான போராட்டத்தில் நாம் தோற்று போய் விட்டமாக இருந்தால், இந்த பூமியில தேவனை நாம் பிரியப்படுத்த முடியாது, மகிமைப்படுத்த முடியாது, மட்டுமல்ல நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் சேரவும் முடியாது, செல்லவும் முடியாது. இதை காதுள்ளவன் கேட்கக்கூடும். ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்கக்கூடும். சபைகளிலே ஆவியானவர் செயல்படுகிறார், சபைகளிலே ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆகவேதான் ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வெளிப்படுத்தும் விஷயத்தில் 7 சபைகளுக்கும் ஆண்டவர் கடிதம். ஏனென்றால் சபைகளை இயக்குகிறவர் ஆவியானவர். ஒரு என் மனதில் வாழ்ந்து சொல்ற என்ன கவனிங்க, சபைகளை இயக்குகிறது ஆவியானவர். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்தார் என்று எழுதப்பட்டது. அதாவது ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே தான் நிறைவேற்ற வேண்டிய பணியை செய்து முடித்து பரலோகத்தில் போய் பிதாவின் வலது பாசத்திலே உட்கார்ந்து இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாரு, நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பிரதான ஆசாரியராக பிதாவின் வலது பாசத்திலே இருந்து நமக்காக பரந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். சோ இயேசுவானவர் பரத்துக்கு போய் தான் சொன்னபடியே பரத்துக்கு போய் பிதாவிடத்தில் இருந்து திருத்துவத்தின் 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவரை பெந்திக்கோத்தை நாள் என்று அனுப்பினார். இந்த ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன் இந்த பூமியில வந்த நாள் பெந்திக்கோத்தை நாள். அந்த பெந்திக்கோத்தை நாள் அன்றுதான் சபை பிறந்தது, சபை ஆரம்பமானது. இன்னும் சொல்ல போனால் ஆவியானவர் தான் சபையை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். நன்றாக விளைய கொள்ளுங்க, இந்த ஆவியானவர் தான் சபைகளை இயக்குகிறார். இந்த ஆவியானவர் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து சபைகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார், நடத்தியாக வேண்டும். சோ இந்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்த அன்றைக்கு சபை பிறந்தது. இன்றைக்கு தேவ ஆவியானவர் சபைகளிலே அசைவாடி கொண்டிருக்கிறாரு. நன்றாக விளைய கொள்ளுங்க, சபைகளிலே அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவர் என்ன செய்கிறாரு? சபையை மணவாளனுக்கு ஆயுதப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்துவானவர் மணவாளன், சபை மணவாட்டி. ஆகவே சபைகளிலே ஆவியானவர் செயல்பட்டு, சபைகளிலே ஆவியானவர் கிரியை செய்து, சபையை ஆண்டவர் இயேசுவோட வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய பாரிய பணியை ஆவியானவர் இன்றைக்கும் சபைகளிலே செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நான் சொல்லுவேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சபையிலே ஆவியானவர் செயல்படவில்லையோ, எந்த சபையிலே ஆவியானவர் கிரியை செய்யலையோ, அது ஒரு செத்த சபையாகும். எந்த தேவனுடைய பிள்ளைக்குள்ளே ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் நினைத்துக் கொண்டு இருக்கலாம். எனக்கு சேர்த்து தான் சொல்றேன், சத்தியத்தை சத்தியமா சொல்லுகிறேன். அது என்னவென்றால், எனக்குள்ள தேவ ஆவியானவர் கிரியை செய்யாவிட்டால், எனக்குள்ள தேவ ஆவியானவர் என்னை இயக்காவிட்டால், நான் ஒரு செத்து போன ஒரு தேவனுடைய பிள்ளையாகத்தான் இருப்பேன். அதாவது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பான நிலைமைக்கு போகிறதுக்கு இடம் இருக்குது. இதைத்தான் ஆவியானவர் சபையில கண்டித்தார். நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பாக இருந்தா என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடு. ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள் குளிர்ந்து போய் வெது வெதுப்பாக மாறுகிறதுக்குரிய சூழ்நிலைகள் உண்டு. ஆகவே நம்ம விழிப்பா இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர், 1 கொரிந்தியர் 3:16 சீக்கிரம் படிங்க. 1 கொரிந்தியர் 3:16 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க சீக்கிரமா. 1 கொரிந்தியர் 3:16
நீங்கள்
தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள்.
வாசிக்கும்
பொழுது நமக்கு பயமாக இருக்கு இல்லையா? நாம் தேவனுடைய ஆலயம், நமக்குள்ளே தேவ ஆவியானவர் அசைவாடுகிறார். நம்மை தேவ ஆவியானவர் இயக்க வேண்டும். அடித்து சொல்லுகிறேன், ரோமர் 8:13-14 பாப்பிக்கலாம், உங்களுக்கு தெரியும். எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவ ஆவியானவரால் டைரக்ட் பண்ணப்பட வேண்டும். ஆவியானவர் நம்மை இயக்க வேண்டும், ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். இதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாவத்துக்கு விரோதமான போராட்டத்திலே நாம வெற்றி பெறுவதற்குரிய ரகசியமே இதுதான். கேளுங்க 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 அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாவத்துக்கு விரோதமாக போராட வேண்டும். இந்த பாவத்துக்கு விரோதமான போராட்டத்திலே நாம வெற்றி பெறுவதற்கு நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியோட உதவி ஒத்தாசையோடு அல்லாமல் நம்முடைய பாவ சுபாவத்தை நாம் ஜெயிக்கவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். நம் ஒவ்வொருவருக்குள்ளே நம்முடைய ஒரிஜினல் சுபாவம் இருக்கிறது. நாம் பாவத்திலே கற்பம் தரிக்கப்பட்டு பிறக்கும் பொழுதே பாவியாக பிறந்தபடியால் பாவம் செய்கிறேன். ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள்ளே மறுபடி பிறந்த போது நான் புது சிருஷ்டி ஆகிறேன். இப்பொழுது பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போகிற பழைய பாவ காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவால மன்னிக்கப்பட்டாயிட்டது, அது சமாதி கட்டப்பட்டாயிட்டது. இப்ப கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு நீதி உள்ள வாழ்வு, தூய வாழ்வு, தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்வு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஒரு வாழ்வை நாம நடத்த வேண்டுமாக இருந்தால் நம்முடைய மாமிசத்தில் அதை செய்ய முடியாது. அவை நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியோட உதவி ஒத்தாசையோடு தான் பாவத்தை ஜெயிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளுக்கும் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின ஒரு வார்த்தை என்ன? ஜெயம் கொள்ளுகிற நபனோ, ஜெயம் கொள்ளுகிறவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன். தயவு செய்து நான் சொல்ற வசனத்தை கொஞ்சம் சிந்திங்க. ஏயங்கொள்கிறவன் எவனோ என்ற வார்த்தை எங்க எழுதப்பட்டிருக்கிறது, யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது? சபையில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அல்ல, சபையில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதப்பட்டிருக்கு. ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்கிறவன். ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளும் தோட்டு போறதுக்கு இடம் இருக்குது இல்லையா? அதாவது மாமிசத்துக்கு இடம் கொடுத்து, மனசும் மாமிசமும் விரும்புகிற காரியங்களுக்கு இடம் கொடுத்து, நம்முடைய சொந்த புத்தி நம்மளை இயக்கிறதுக்கு இடம் கொடுத்து, சுய புத்தியில இயங்கி
தேவ ஆவியானவர் நம்மை நடத்த முடியாதபடி நம்முடைய சொந்த புத்தியை சார்ந்து நம்முடைய மனதின்படி நம்முடைய புத்தியின் படி சொந்த புத்தியின்படி சரியது பிழையது நன்மையது தீமையது நல்லது எது கெட்டது என்று நம்முடைய சொந்த புத்தியில நாம தீர்மானித்து அதன்படி நாம் நடக்கிறோம். ஆனா இயேசுவை நம்புகிறோம், வி பிலீவ் இன் காட். ஆனால் ஆவியான வழிநடத்த நமக்குள்ள இல்லை. எனக்கு சேர்த்து தான் பிரசங்கம் பண்றேன். காட் நாஸ் எவ்ரிதிங். பாவத்துக்கு விரோதமான போராட்டத்தை தேவனுடைய பிள்ளைகள் தோற்று போகக்கூடாது. நாம் பாவத்தை ஜெயிக்கிறவளாக இருக்க அதற்கு தான் பரிசுத்த ஆவியானுடைய பலம். ஆவியானுடைய இணைந்து இசைந்து அவனுடைய ஐக்கியமாக இருக்க. இப்படி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம், என்ன தெரியுமா? பொதுவாக ஆராதனை முடியுது சொல்றது வசனம், ஆனா அதை நாம சிந்திக்கிறது என்ன நமக்கு பழகி போயிடுது. அது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, சொல்லுங்க, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அப்புறம் பரிசுத்த ஆவியோட அக்கியமும் அந்நியம். நன்றே கவனிங்க, பரிசுத்த ஆவியோட அக்கியமும் அந்நியம் உங்களை அறிவோடு. இன்னைக்கு ஆவியானோடு நமக்கு ஒரு அக்கியமும் அந்நியமும் இருக்குது. ஆகவேதான் நமக்கு பாவத்தை ஜெயிக்க முடியல, மாமிச சுபாவத்தை ஜெயிக்க முடியல. நம்முடைய மாமிச சுபாவங்கள் மாறாமல் இருக்கிறது. காரணம், ஆவியானவர் நமக்குள்ளே சரியாக செயல்படுவதில்லை. படிங்க ரோமர் 8:13 வாசி. ரோமர் 8:13 படி படி.
மாமிசத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள்.
உங்க பைபிள்ல இருக்குதாரு, திரும்ப இருக்க படிங்க தயவுசெய்து.
மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள்.
மாமிசத்தின்படி நடந்தால் அழிவீக சாவிகின்ற அர்த்தம் என்ன? என் சொந்த புத்தியின்படி, என் சுய புத்தியின்படி நான் நடந்தால் வாழ்ந்தால் எனக்கு வாழ்வில். தயவு செய்து நான் சொல்றத விளங்கிக் கொள்ளுங்க. எனக்கு சரியாக விளங்கப்படுத்த தெரியாவிட்டாலும் விளங்கிக் கொள்ற அளவுக்கு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். எனக்கு சேர்த்து தான் பிரசவம் பண்றேன், கர்த்தருக்கு முன்பாக சொல்றேன், அவதான் எனக்கு பயப்படுறேன். வேத உதறது நல்லா விளைக்கும். ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் சொந்த புத்தியில சுய புத்தியில சரியது பிழையது நன்மை எது தீமை எது நல்லது எது கெட்டது எது என்று நாம வகையறுக்கிறோம். அப்படியான நமக்கு ஏன் தேவனுடைய வசனம்? அப்படியான ஏன் நமக்கு தேவனுடைய வார்த்தை? அப்படியான தேவனுடைய ஆவியானவர் எங்கே? நன்றா கபடிங்க, தேவ வசனத்தை நாம புறக்கணித்தமாக இருந்தால் தேவ ஆவியானவர் செயல்பட முடியாது. தயவுசெய்து நான் சொல்ல பிள்ளைகள், தேவ வசனத்தை நாம மதித்தால், தேவனுடைய வார்த்தையின்படி நாம நடந்தால், நாம் தேவ ஆவியினாலே டைரக்ட் பண்ணப்படுகிறோம். ஆகவேதான் அவருடைய கடிகளாலே அவர்களை அறிவீர். என் பேச்சு, என் மனசு நோக்கம், என் செயல்கள், என் நடத்தை, ஓ என்ன ஊழியம்! அருமையான தேவட பிள்ளைகளே, நான் செய்யற ஊழியத்தை வச்சு என்னை நிதானிக்காதே, அவங்களுக்கு அன்பா சொல்றேன், எவரையும் நிதானிக்காது. அல்லது ஒருவர் செய்கிற ஜபத்தை வச்சு தேவசது ஒருவரை நிதானிக்காது, அல்லது ஒருவர் செய்கிற நற்கிரியர்களை வச்சும் அவரை நிதானிக்காது. அப்படியானால் எப்படி நிதானி? அதான் ஆண்டவர் இயேசு நமக்கு தெளிவாய் சொன்னார், அவருடைய கடிகளால் அவர்களை அறிஞர். இந்த வார்த்தை எங்கே எந்த சூழலில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா அருமையா இருக்கு. மத்தே 12 தான் ஆண்டு வரைய சேர்ந்த வார்த்தை, மரமானது அதன் கனிகளால் அறியப்படும். நான் பேசுகிற பேச்சு, என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால பிசாசை துரத்தவில்லை என்று ஆவியானவருக்கு விரோதமாக பரிசெய சொன்ன போது ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை சொன்னாரு. வெறியம்பாப்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவர்களை எப்படி பேசு? மரமானது கனிகளால் அறியப்படும். நல்ல விளைக்குழுங்க, நல்ல விளைக்குழுங்க. ஒரு மனுஷனோட வாழ்ந்து புறப்படுகிற வார்த்தை அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற கனி என்பதை மறந்துடுது. எனக்கு சேர்த்ததா? நான் பேசுகிற வார்த்தைகள், என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், என் வாழ்க்கையில காணப்படுகிற கனி. எடுங்க, அந்த நான் சில காரியங்களை நிறுத்தினாலும் பேசக்கூடிய காரியம் நிறுத்தினாலும் பரவாயில்ல. 12 பாருங்க, மத்தே 12 நான் சொல்ற காரியம் இருக்கான் பாருங்க. மத்தே 12 எல்லாரும் தயவு செய்து தெரிவிக்கொள்ளுங்க. மத்தே 12 படிங்க,
முப்பத்தொராம் வசனத்தில் படி, 12 அதிகாரம் மத்தேயு 12:31 வாசி.
ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லது என்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டது என்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனிகளினால் அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால்
வாய்ப்பேன். இங்க பரிசுத்த ஆவியனுக்கு விரோதமாக பேசின வார்த்தைகளை நன்றாய் தயவு செய்து இந்த வேத புத்தகத்தை கவனிங்க. நான் உங்களுக்கு சத்தியத்தை விரோதமாக பேசினா எனக்கு வந்து நேர சொல்லுங்க, நன்றாய் கவனிங்க. பரிசுத்த ஆவியனுக்கு விரோதமாக பேசின வார்த்தைகளை வைத்து ஆண்டவர் சொல்லுகிறாரு. அந்த வசனத்தை கேட்ட பிற்பாடு ஆண்டவர் சொல்றாரு, மரமானது கனிகளாலே அறியப்படும். நல்லா விளையாடுங்க, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற கனிகள். இப்படி கீழே வாசிச்சீங்கன்னா மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தை யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு என்ன செய்யணும் கணக்கு. தேவ வசனத்துக்கு நான் பயப்படுகிறேன், கடவுளுக்கு முன்பாக சொல்றேன், என் வசனத்துக்கு நடுங்குற நான் நோக்கி பார்ப்பேன். ஆகவேதா எத்தனையோ இடங்களிலே வாய் பேசாத போல இருக்கிறேன், ஊமை போல இருக்கிறேன். கடவுள் அறிவார், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், அவர் வெளிப்படும் பொழுதுதான், கர்த்தராக இயேசு வெளிப்படும் பொழுதுதான் அவனுடைய புகழ்ச்சி வழியாக அவர் அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி ஜீவித்தார், அப்பொழுது எல்லாம் வழியா ஒளியிருக்குமா. ஆகவே அவருடைய வருகையிலே நாம் வெட்கப்பட்டு போயிடாதபடி, அவருடைய வருகையிலே நாம் கைவிட்டு விடப்படாதபடி நம்முடைய இருதயத்தின் நிறைவுகளையும் நினைவுகளையும் வார்த்தைகளையும் கவனம். நம்ம சபையிலிருக்க ஒரு விசுவாசி அடிக்கடி வந்து ஜெபம் பண்ணுவாங்க, என் கண்மலையும் என் மீட்பருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்தில் பெரிதியார். வாட் அ பியூட்டிஃபுல் வார்த்தை அல்லாஹ் விளைவு. என் கண்மலையும் என் மீட்பருமாய கர்த்தாவே, நன்றாக கவனிங்க, என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில். அப்படியானால் வாயின் வார்த்தைக்கும் என் இருதயத்தின் எண்ணத்துக்கும் இருக்கிற தொடர்பு நமக்கு தெரியுது இல்லையா? இங்க இருக்கிற எண்ணம், இங்க இருக்கிற சிந்தனை, இங்க இருக்கிற உணர்வுகள் வார்த்தைகளால வழிவருகிறது. இது கனி, அவர்களுடைய கனிகளால் அவர்களை அறிந்து கொள்ள. சில காரியங்களை நாம உண்மையே என்ன யதார்த்தமாக தெரியாமலேயே காரியங்களை நாம கதைச்சுடுவோம் இல்லையா, விமர்சிச்சோம். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்து அறிவதே உண்மை என்று. நமக்கு யதார்த்தம் என்னன்னே தெரியாது, அங்க உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நாம நினைக்கிறது அப்படி நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்கு. உடனே அதை கதைச்சு நமக்கு நெருக்கமாக இருக்கிற சில பேர்களை விதைச்சு நான் என் சிந்தனையினால பாவம் செய்யறது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் அதை விதைச்சு நான் உங்களுக்கு அன்போடும் பணிவோடும் சொல்லிக் கொள்கிறேன். என்னவென்றால் இஸ்தே எனி ப்ராப்ளம், சபையில ஏதாவது பிரச்சனையா அல்லது தேவையுடைய ஒளிக்காலகை நாங்கள் சத்தியத்தை விரோதமாக நடக்கிறோமா, கமன் டோக் டஸ் டைரக்ட்லி, நேர வந்து பேசுங்க. ஏதாவது கடவுளுக்கு ஒரு பாவம் செஞ்ச நாங்கள் முடியாக மனம் திரும்ப மன்னிப்புக்கிறது ஆயிடுச்சு, எவரி தேவன் அறிவார் எல்லாம். ஆகவே என்ன நடந்ததுன்னு நமக்கு சரியாக தெரியாமல் ஆயின் வார்த்தைகளாலே நம்முடைய நாம நினைக்கிறபடி நமக்கு தெரிஞ்சபடி கதைச்சு அதை மற்றவர்களுக்கு விதைச்சு எல்லாத்தையும் பார்த்து நான் சொல்றது, என் எவரி கன்வர்சேஷன் தேர் இஸ் எ சைலன்ட் லிசனர். நாம போன்ல பேசல அப்பதான் புரிக்கொள் இருக்குது, எவ்வளவு பேசுறோம் என்ன பேசுறோம். நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன், பாவத்துக்கு விரோதமான போராட்டம். தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாக பாவம் செய்யறது நம்முடைய இருதயத்தை நேவினாலும் வாயின் வார்த்தைகளால். அடிக்கடி இது குறித்து சபையில பேசப்பட்டிருக்கிறதே மறைவு, மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள், உண்மைக்கு புறம்பான வார்த்தைகள், குற்றமில்லாதவர்களை குற்றப்படுத்துகிற வார்த்தைகள், உண்மைக்கு புறம்பாக கதைகளை சோடிக்கிற காரியங்கள் தேவனாலே ஜட்ஜ் பண்ணப்படும், தேவனாலே நியாயம் தீர்க்கப்படும். எனக்கு சேர்த்து தான் சொல்றேன்,
சில காரியங்களை அறிந்தும் கதைக்கிறதுக்கு பயப்படுவீர்கள். தவறாக கதைச்சிருவோமா, அல்லது தேவனை துக்கப்படுத்தும் விதத்தில் ஏதாவது பேசிடுவோமான்னு நினைச்சு ஒரு தடவைக்கு பல தடவைக்கு சில காரியங்களை சிந்தித்து யோசிக்க வேண்டிய அறுபடி சொல்லுவேன். ஒரு தேவனுக்கு பயப்படுற மனுஷன் அவரோட வாய் வார்த்தையில இருந்து பிடிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும். மேபி நான் நினைக்கிறேன், நான் இவரையும் குற்றப்படுத்தலைங்க, நான் என்ன ஆவியோட பேசுகிறேன் என்பதே தேவன் நீதான் அனுப்பார், எனக்கு தெரியும். அருமையான தேவன பிள்ளைகளே, நாம என்ன பேசுகிறோம், நல்லதை பேசுங்க, நன்மையானதை பேசுங்க, பக்தி விருத்திக்கு ஏதுவானதை பேசுங்க, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அடுத்த வசனம் என்ன சொல்லப்படுறது, மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது. யாருக்கு கதைக்கு தெரியாது சொல்லுங்க, யாருக்கு கதைக்கு தெரியாது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்துக்கு விரோதமான போராட்டம், தோட்டு போயிடக்கூடாது. என் நினைவுகளையும் என் எண்ணங்களையும் கட்டுப்படுத்த எனக்கு தெரியும். I should be have a self-control in my life. என் வாழ்விலே எனக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். நான் ஒரு தேவோட பிள்ளை, ஒரு தேவோட ஊழியக்காரன், வரம்பு மாரி கதைக்க கூடாது. அல்லது எனக்கு கோபம் வந்துட்டா என்ன நான் லூஸ் பண்ணிடக்கூடாது. அங்கதான் அநேகர் பிசாசு வந்து இன்னொரு காரியம் கூட சொல்லட்டுமா, உண்மையாக தேவ ஆவியாலே வழிநடத்தப்படுகிற ஒரு தேவோட பிள்ளை தவறான ஒரு வார்த்தையை பேசிட்டா கத்தட சரிதானத்தில் நான் சொல்றேன், கவனியுங்க கவனியுங்க. உண்மையாக தேவ ஆவியில் நடத்தப்படுகிற ஒரு தேவடைய மனுஷன், ஒரு தேவடைய மனுஷியோ தவறாக ஒரு வார்த்தையை பேசிட்டா உள்ளத்துல வேதனை, ஆவியான ஒரு துக்கப்படுவார், ஐயோ இப்படி பேசிட்டேன், இப்படி கதைச்சிட்டேன், நாம தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே நான் கதைச்சது தப்புப்பா, உண்மைக்கு புறம்பாக நான் பேசிட்டேன், வீணாக இந்த வார்த்தையை கதைச்சிட்டேன், தேவரே என்ன தயவாய் பண்ணித்தார். மெய்யாக நாம மனம் திரும்பி மண்டாடும் பொழுது கத்தர் நம்ம பண்ணிக்க, அப்படி இல்லை நாம கதைக்கிறதெல்லாம் கதைச்சிட்டும் அப்படியே நாம இருப்பமாக இருந்தா நான் சொல்லுவேன், நான் வந்து தேவ ஆவியினாலே நடத்தப்படுற மனுஷன் அல்ல. நாம கதைக்கிறது நம்முடைய புத்திக்கு சரி, ஆனா கொஞ்சம் நிதானிச்சு நான் கதைக்கிறது தேவனுடைய வசனத்தை, இது இதைத்தான் நாம அன்றாட நம்முடைய வாழ்விலே தேவனுடைய வசனத்தை அப்ளை பண்ணி அதை சிந்திக்கிறது மிக குறை. இதற்காகத்தான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்றது, ஆண்டவரே தேவனுடைய சேவைகள் கேட்க சொல்றேன், மிகைப்படுத்தாமல் உண்மையும்படி சொல்றேன், கர்த்தாவே உங்களுடைய சத்தியத்தையும் உங்களுடைய சித்தத்தையும் விட்டு நான் வலதுபுறமோ இடதுபுறமோ சாஞ்சிராதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று அடிக்கடி என் தனி ஜெபத்திலே நான் ஜெபம் பண்ணிக்கொள்றேன், எனக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ள தெரியும் என்றார். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கனவனை தொடார். இவைகளெல்லாம் நான் உங்களை சொல்லுகிறேன் சத்தியத்தின்படி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை இழக்க விரும்பவே இல்லை. ஒருவேளை பெற்ற நீங்க யோசிங்க, உங்களுடைய பிள்ளைகளை நீங்க எந்த விதத்தை இழக்கிறது கூட மன இடம் கொடுக்குமா கொடுக்குமா? அப்ப மாமிச பிரகாரமாக நாம இப்படி இருப்போமாக இருந்தார், மன்னூரை காக்கிற தேவாதி தேவன் அவருடைய உள்ளம் எப்படி இருக்கு? தன்னுடைய பிள்ளைகள் எவரையும் இழக்கிறது அவருக்கு வெறுப்பமே வெறுப்பமே இல்லை. ஆகவேதான் அந்தந்த நேரத்துக்கு தேவையான வார்த்தைகளை அனுப்பிட்டே இருப்பார், அனுப்பிட்டே இருப்பார், அனுப்பிட்டே இருப்பார். நாம் கேட்டு நாம் திறந்தவமாக இருந்தால், மாறுவமாக இருந்தால் வாழ்வு ஜீவன் நம்பிக்கை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்விலே போராட்டம் வரும்பொழுதும் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயம் தருவார். அதை நான் உங்களுக்கு முந்தி சொல்லியிருக்கிறேன், கேளுங்க கேளுங்க. நாம் நல்லாக இருக்கும் பொழுதே நாம தேவன தெருவலாகவும் இருக்கிறோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நெருக்கடிகள் வரும்பொழுது நாம கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுப்பார், ஜெயம் கொடுப்பார். அதை விட்டு நாம நல்லாக எல்லாம் சரியாக இருக்கும் பொழுது அப்படியும் இப்படியும் வாழ்ந்துட்டு திடீரென நம்முடைய வாழ்க்கையில நெருக்கடிகள் துன்பங்கள் வரும்பொழுது ஆண்டவரே இறங்கும் கர்த்தாவே உதவி செய்யும் என்றால் தேவனை கேளாதவர் போல இருப்பார். நாம் அவரை தேடினால் அவர் நமக்கு தென்படுவார், நாம் அவரை விட்டுவிட்டால் அவரும் நம்மை விட்டு விடுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்துக்கு விரோதமான போராட்டத்திலே நாம் ஜெயித்தே ஆக வேண்டும். மாமிசத்தின்படி நாம் வாழ்ந்தால் அழிவோம் என்று
ரோமர் 8:13 சொல்கிறது. ஆகவே ஆவியினாலே மாமிசத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆகவே எனக்குள்ள இருக்கிற மாமிச கிரியைகளை எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவின் வல்லமையினாலே நான் ஜெயிக்க வேண்டும். நான் ஜெயங்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். ஒழிய இந்த உலகத்திலே நான் வாழுகிற இந்த கொஞ்ச காலத்துக்குள்ளே எந்த மனசும் மாமிசம் விரும்புகிற காரியங்களுக்கு இடம் கொடுத்து ஆண்டவரை துக்கப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை நாம் இழந்திடக்கூடாது. ஏதோ ஒன்று காரியத்தை சுருக்கமாக சொல்லி நான் முடிகிறேன். நான் போராடுகிறேன். கொண்டு கொரிந்தியர் 15:32 கொண்டு கொரிந்தியர் 15:32
நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன்.
திரும்ப படிக்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க தயவு செய்து. கொண்டு கொரிந்தியர் 15:32 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க பிளீஸ். திரும்ப வாசி.
நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதனாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழுந்தால் குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே.
சரி, தேங்க்ஸ். இங்க பாருங்க, எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் என்று மனுஷர் பிரார். இங்க என்ன குறிப்பிடுகிறாரு? இங்க என்ன குறிப்பிடுறாரு? இது மிருகங்களோடு போராடினர் என்று சொல்றதுபடியால அவர் மெய்யாகவே மிருகங்களோடு போராடல. அவர் சொன்ன வசனத்தை மனுஷ மிருகங்களோடு போராடினார். மூன்றாவது, தேவட பிள்ளைகள் நாம் போராடுகிற ஒரு இடம் நம்முடைய ஊழிய பாதை. இதை குறித்து விரிவாக பேசலாம். அருமையான தேவட பிள்ளைகளே, உங்களை கத்தட ஊழியத்தில் ஸ்திரப்படுத்தவும் தேவட ஊழியத்தில் ஊன்ற கட்டவும் நான் இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது தேவட பிள்ளைகளுக்கு தேவட ஊழிய பாதையிலே போராட்டம் உண்டு உண்டு உண்டு. அப்படி நம்முடைய ஊழிய பாதையிலே நமக்கு போராட்டம் ஏன் இல்லை என்றால், நான் செய்கிற ஊழியத்தை நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டியிருக்கும். உண்மையாக தேவட ஊழியத்தை செய்கிறேன் தான் நான். அவனிங்க இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழிய பாதையிலே அவர் சந்தித்திருக்கிற போராட்டங்கள் ஏராளம் ஏராளம். சொல்ல போனால் அவருடைய ஊழிய வாழ்க்கையே போராட்டமாக இருந்திருக்கு. அவர் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறார். ஊழிய பாதையிலே இவ்வளவு போராட்டம் இருக்கிறது. ஆகவே நாம சும்மா இருந்துட்டா போராட்டம் இல்லையே என்று அவர் நினைக்கல. கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் உண்டு, அவருடைய ஊழியத்தை குற்றப்படுத்தினவர்கள் உண்டு, அவர் எழுதின நிருபங்களை கொச்சப்படுத்தினவர்களும் உண்டு. இதை ஏன் நான் சொல்றேன்னு சொன்னால், நமக்கும் ஊழியத்தில் போராட்டம் உண்டு உண்டு உண்டு. நாம் தேவனுக்கு உண்மையாக ஊழியம் செய்தாலும், கர்த்தருக்கென்று உண்மையாக வாழ்ந்தாலும், உத்தமமாக வாழ்ந்து உண்மையாக ஊழியம் செய்தாலும் நமக்கு போராட்டம் உண்டு. ஏனென்றால் நம்மை ஆண்டவர் அழைத்த அழைப்பிலிருந்து வழிவிலக பண்ண மட்டுமல்ல, ஊழியத்துக்கிட்டு நாம அர்ப்பணித்த அர்ப்பணிப்பில இருந்து நம்மை விலக பண்ண நமக்கு சில வேளைகளில் சில போராட்டங்கள் வர்றது தவிர்க்க முடியாது. என்னுடைய அழைப்பையும் என்னுடைய அர்ப்பணிப்பையும் போராட்டத்தின் மத்தியிலே தான் நான் உறுதிப்படுத்த முடியுமே ஒழிய, என் வாழ்க்கையில எல்லாம் நலமாக செம்மையாக நன்மையாக சுகமாக இருக்கும் பொழுது அல்ல, என் வாழ்விலே போராட்டங்களும் நெருக்கடிகளும் பெருகும் பொழுதும், நினையாத இடங்களிலே இருந்து நமக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுதும், நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே தேவட ஊழியத்திலே உண்மையாக இருப்போமாக இருந்தால், அதுதான் நாம் நம்முடைய ஊழியத்தையும் அழைப்பையும் உறுதிப்படுத்துகிற இடமாகும். நான் சொல்றதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, விலகி கொள்ளுங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த போது அவருக்கு அவருடைய ஊழியம் இலகுவாக இருக்க இல்லை. ஆகவே ஒரு கட்டத்தில் ஆண்டவர் இயேசு சொன்னாரு, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அதுவரை எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அவருடைய வாயில் வார்த்தையில இருந்து ஒரு சொல்ல தவறாக கண்டுபிடித்தால் போதும், இவர் தேவட குமாரன் இல்லை என்று நிரூபிப்பதற்காக எப்பொழுதும் பரிசேரும் சதிசேரும் அவருக்கு பின்னாலும் தெரிஞ்சுட்டே இருந்தார். அவர்ல குற்றம் கண்டுபிடிப்பதற்காக யோவான் புத்தகத்தில் 8 ஒரு பொல்லாத பெண்ணை கொண்டு ஆண்டவர் முன்பாக நிறுத்தினார்களே, அதை நிறுத்தினதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் இயேசு குற்றம் கண்டுபிடிப்பதற்காக அவருக்கு முன்னால் அந்த பெண்ணை கொண்டு நீர் என்ன சொல்றீங்கன்னு கேட்டு
அருமையான தேவட பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கையிலும் வார்த்தையிலும் பிழை கண்டுபிடித்து இயேசு தேவனுடைய குமாரன் இல்லை என்று நிரூபிப்பதற்காக சூழ்ந்திருந்த கூட்டத்தின் மத்தியிலேதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், எண்ணத்திலே பாவம் உண்டு உங்களை யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று சவால் விட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிகள்.
அவருக்கு ஒரு ஊழியக்காரனாக இருக்கதே என்று ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. இப்படிப்பட்ட தெய்வத்திற்கு, இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு ஊழிய செய்வது நமக்கு கிடைத்த ஒரு மகா பெரிய பாக்கியம்.
அருமையான தேவட பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்முடைய ஊழிய பாதையிலே பலவிதமான போராட்டங்களை சந்திக்க வேண்டிதான் இருக்கிறது. நம்முடைய அர்ப்பணிப்புக்கும் அழைப்புக்கும் ஏதாவது சுரண்டல் காரியங்கள் வரத்தான் செய்யும். அப்போதுதான் பவுலுடைய வாழ்க்கையில் அவருடைய ஊழியம் அவனுக்கு இலகுவாக இருக்கவில்லை. பல போராட்டங்களை சந்தித்திருக்கிறார். அவரோடு இருந்த ஊழியக்காரர்கள் அவரை விட்டு போயும் இருக்கிறார், அவரை விட்டே போயிருக்கிறார். அவரோடு இருந்த சிலர் அவரை எதிர்த்திருக்கிறார். அவர் எழுத்தின எழுத்தை கொச்சப்படுத்தி இருக்கிறார். கொரிந்தியர் இப்படிப்பட்ட போராட்டங்கள் மத்தியில தான் அவர் ஊழிச்சு. ஆகவே தான் எபேசியில மின துஷ்ட மிருகங்களோடு போராடுவது போல போராடினேன் என்று சொல்றார். ஆகவே இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஊழியத்தை இப்படிப்பட்ட நெருக்கடியும் பார்த்து அருமையான தேவட பிள்ளைகளே, ஊழிய வாழ்க்கையிலே நமக்கு போராட்டம் என்ற ஒரு காரியத்தை தொட்டுட்டு வர்றேன். அது என்னவென்றால், சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில போராட்டம், வெளியில நம்ம காட்டிக்கொள்ள மாட்டோம், பிகாஸ் ஆஃப் அவர் ஃபேமிலி டிக்னிட்டி. வாஸ்தவம் தான், ஆனால் உள்ள போராட்டம். அடிக்கடி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை, வாய் சண்டை, சில நேரங்களில் கை நீட்டுகிற வழியில், அல்லது கடினமான வார்த்தைகளை பாவிக்கிற குடும்ப வாழ்க்கை சிலருக்கு போராட்டமாக. உலகத்தில் இது ஏராளம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட வேண்டுமா? சத்தியத்தை நாம கை கொண்டா ஏன் இந்த பிரச்சனை? வேதம் சொல்றது மனைவிகளே புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கு. வேதம் சொல்றது புருஷர்களே மனைவிடத்தில் அன்பு குறைந்த. இத ரெண்டும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யுமாக இருந்தா ஏனுங்க பிரச்சனை? நாம வசனத்தை நாம கவனிக்கிறது இல்ல, தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறது இல்ல. கோபம் வந்துட்டா எல்லாம் போச்சுது. அதான் நான் சொன்னேன், நாம எதையும் ஆண்டோட வசனத்தின்படி சிந்திக்கிறது குறைவு. நம்முடைய புத்தியில தான் யோசிக்கிறோம் சரி அது இது. நீங்க நான் சொல்ல கொஞ்சம் நிதானித்து பாருங்க, இவ்வளவு காரியத்தை கதைக்கிறோம். சரிவுல நீதி எது, நியாயம் எது, எவ்வளவு கதைக்கிறோம், எதெல்லாம் எங்கிருந்து கதைக்கிறோம்? நம்ம புத்தியில சரிப்புல அது சரி இது பிள அப்படி கதை. வேத வசனம் அதை குறிச்செல்லாம் கவனம், ஆவியானவர் அதை குறிச்செல்லாம் கவனம். நான் சொல்லுவேன், டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. குடும்ப வாழ்வில் நான் ஃபெயிலியர் என்றார், ஊழிய வாழ்வில் நான் ஃபெயிலியர். ரவாய் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாவிட்டார், தேவடைய சபையை அப்ப நடத்த எப்படி ஓடியது? இட் இஸ் நாட் ஈஸி திங், இலகுவான காரியம் இல்லை. வளர்ந்தவர்கள் நாம் நம் தேசத்திலே வளர்ந்த விதங்களும் சூழ்நிலைகளும் வித்தியமான இந்த தேசத்திலே நாம் இருக்கிற நிலைமைகளும் சூழ்நிலைகளும் மிகவும் வித்தியாசம். ஆகவே தயவு செய்து கொஞ்சம் நாம காரியங்களை குறித்து கதைக்கிறதிலும் கருதி சொல்றதுல கொஞ்சம் கவனமாக இருப்போம். எந்த பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளை தவறாக நடத்த விரும்ப மாட்டார்கள். எந்த பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகள் கெட்டு போக விரும்ப மாட்டார்கள். ஆகவே ஏதாவது அங்கு இங்கு நீங்க ஏதாவது ஒரு தப்பத்தை நடந்துட அதையே தாமத்தூக்கி பிடிச்சு கதைச்சு அவமானப்படுத்தி துக்கப்படுத்தி விதைப்போ அரைப்போம். ஷோயிங் அண்ட் ரீப்பிங். நான் எதை விதைக்கிறேனோ அதுதான். நம்ம பிள்ளைகளுக்கு எதை நடந்துட்டா நாம மறைக்கிறோம். வாஸ்தவம் அதுபோல பட்டவுக்குடைய குடும்பத்தில் நடந்துட்டா அதுக்கு நமக்கு ஒருவேளை நமக்கு பிடிக்காத குடும்பம், நமக்கு ஒத்து வராத குடும்பம்டா. ஏவனோ நீதி உள்ள நியாயாதிபதி, ஒருபோதும் அநீதிக்கு அவர் தலை சாய்க்கவே மாட்டார், அந்த பக்கத்தில் இருக்கவே மாட்டார். ஏண்டா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே குடும்ப வாழ்வு நமக்கு ஒரு போராட்டமா போயிடக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், எனக்கு உலகத்திற்கு எப்படி தெரியாது, எனக்கு தேவையும் இல்லது, பட் உள்ளே இருக்க தேவடையில் பார்க்க குடும்ப வாழ்க்கையில் அதிக அனுபவம் உள்ளவர்கள் இருக்கிறீர்கள். அதை நான் மனதில் வைத்து தான் பேசுறேன். இது என்னுடைய பொசிஷன். ஆகவே நான் சொல்றேன், சபையில் இருக்கிற குடும்பங்களுக்குள்ள ஒரு ஹார்மனி இருக்கணும். ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவிக்குள்ள ஒரு சரியான புரிந்துணர்வு இருக்கணும். புருஷன் மனைவியை கண்டபடி திட்டுகிறது, மனைவி புருஷனை மதிக்காமல் நடக்கிறது,
ரெண்டுமே சத்தியத்துக்கு விரோதமானது. பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளிலே அன்பு கூற வேண்டும். இதை நாம் மீறும் பொழுது நாம் தவறுகிறோம். வேத வசனத்தை ஒன்றை மனதில் நாம் வைத்துக் கொள்ளணும். வசனம் என்கின்ற வரம்புக்குள்ளே தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஏங்க, நம்ம ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருந்தார், நமக்கு விரோதமாக இருக்க வேண்டார். எப்பொழுதும் நம்முடைய கர்த்தரோடு இருக்க கவனமாக இருங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு முயற்சி செய்யும். அன்போடு நான் கேட்டுக்கொள்றேன், வீட்டில் குடும்பமாக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளாவது வீட்டில் குடும்பாச்சியம் பண்ணுங்க. இன்னும் ஒரு ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்றேன், சிறு பராயத்திலிருந்து பிள்ளைகளுக்கு பழக்குங்க, அப்பொழுது அதை வளரும் பொழுது அதை கீப் பண்ணுவாங்க. இல்லையோ வளர்ந்த பிற்பாடே நீங்கள் அவங்கள வாங்க ஜெபிக்கணும்னு வரமாட்டாங்க. ஆகவே பிள்ளைகள் சிறுவைகளாக இருக்கிறார்கள், கொஞ்சம் வளர்ந்த பிற்பாடு அவங்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவோம் நினைக்காதீங்க. பிள்ளைகள் சிறுவைகளாக இருக்கும் பொழுதே அவங்களை கூப்பிட்டு வீட்டில் வைத்து உட்காரு, நாம் ஜெபம் பண்ணி குடும்பமாக கத்தரை நாம் தேடணும். இது குடும்ப தலைவர்களுக்குரிய பொறுப்பு. பொறுப்பு அம்மா மாறும் ஐயா மாறும் கவனிக்கணும். தேவன் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வார். உலகத்தின் அசுத்தங்கள் அறுவடை கத்த நம்ம. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை குடும்ப வாழ்வு என்பது மிகவும் முக்கியம். ஆகவே கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சில நேரத்தில் சில நேரத்தில் கணவன் மனைவி கருத்து வேற்றுமை வரது தவிர்க்க முடியாது. ஆனால் கருத்து வேற்றுமைகள் ஒரு பாவத்துக்குள்ள, ஐ மீன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யற அளவுக்கு போயிருக்கும். வார்த்தையினாலும் செயலினாலும் பாவம் செய்யற அளவுக்கு போயிடக்கூடாது. என்ன கேளுங்க, பாச உங்களுக்கு கோபம் பண்ண சரி கோபம் வருமே, சரியான கோபம் வருமே, என்ன பார்க்கல அப்படி இருந்திருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் என்ன சொல்றது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய என்ற மனசாட்சி அறிய கர்த்தருக்கு முன்பாக உள்ளபடி சொல்றேன். இன்று வரைக்கும் வீட்டிலும் சரி, நான் எனக்கு மனசாட்சியோடு சொல்வேன், என் தகாத வார்த்தை நான் மனைவி பிள்ளைகளை பார்த்து பேசுறதே இல்லை என்ற மனசாட்சியத்தோடு சொல்றேன். அதுக்கு காரணம் நான் நல்லவன் என்பதுக்கு இல்லை, தேவனுக்கு பயப்படுறபடியா சொல்றேன். ஏன்னா எனக்கு தெரியும், சேச்சில மாத்திரம் இல்லை ஆண்டவர், வீட்டிலும் ஆண்டவர் இருக்கிறார், நான் வேற சில ரோட்டிலும் ஆண்டவர் இருக்கிறாரு. ஏன் சில ஆண்டவர் அவை கத்தருக்கு பயப்படுற பயம் இருதத்தில் இருக்குமாக இருந்த வாயு வார்த்தைகளை நான் கட்டுப்படுத்த, ஆயுள் வார்த்தைகளை கட்டுப்படுத்தினாலும் நேரத்தை நாம கட்டுப்படுத்த முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போராட்டத்தின் மேல் போராட்டம் பெறுகலாம், ஆனால் யோபுவுக்கு ஜெயம் கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாரு. யோபு போய்விட்டாரு, யோபுவின் தேவன் உயிரோடு இருக்கிறாரு. எந்த சூழலிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்புங்க, தேவனுடைய வசனத்தை படியுங்க, தேவ ஆவியோட வழிநடத்திலேக்கு இடம் கொடுக்க. தயவு செய்து சொந்த புத்தியில நடக்கிறதுக்கு முயற்சிக்காதீங்க, சரிபிள்ளைகளை உங்க புத்தியில நிதானிக்காதீங்க. தயவு செய்து தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது என்பதை கவனிங்க. தேவனுக்கு பயந்து நம்முடைய வாயின் வார்த்தைகளை கட்டுப்படுத்துவோம். போராட்டங்கள் அதிகரித்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட நமக்கு ஜெயம் தருவாரு. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். எல்லோரும் நாம் கைகளை மூடி ஒரு விசை கர்த்தரை பார்த்து நாம் ஜெபித்து நாம் முடிப்போமா? எல்லோரும் கங்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்த்து, தயவு செய்து உங்களுடைய பரிசுத்த கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, கர்த்தாவே நீ நல்லவரப்பா, எல்லா போராட்டங்களிலும் நீர் எனக்கு ஜெயந்தர வல்லவராக இருக்கிறேன். நீர் எனக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். நீர் எனக்கு தந்திருக்கிற உங்களுடைய வேதத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுடைய வசனத்தினாலும் உங்களுடைய ஆவியினாலும் ஆண்டவரே நான் ஜெயங்கொண்டு உங்களுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கிருபை செய்திருக்கு, அதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. எல்லோரும் நாம் கரங்கள் வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? நன்றி ஆண்டவரே. இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் இயேசு என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை கைவிடவில்லை, அவர் என்னை கைவிடவில்லை. கடும் புயல் வந்தது பெரும் காற்று வீசிட்டு அவர் என்னை கைவிடவில்லை, இயேசு என்னை கைவிடவில்லை.
சோதனமண்ணவா சோதனமண்ணு ஐயா இயேசு உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், உன்னை பலவீனப்படுத்த மாட்டார். உன்னை பலவீனப்படுத்துறவர் அல்ல, பலப்படுத்துறவர், பலப்படுத்துறவர். ஆண்டவரே, ஆவியானவரே, ஆசைவாடுங்கப்பா, ஆட்கொள்ளுங்கப்பா, எங்களை ஆட்கொள்ளுங்க. ஆவியானவரே, ஆட்கொள்ளுங்கப்பா, ஆட்கொள்ளுங்க. மாமிச கிரியைகளை அழியட்டும் அப்பா, ஒழியட்டும் ஐயா. ஆண்டவரே, ஆவியானவரே, சபையை ஆயத்தப்படுத்துங்க. கிறிஸ்துவின் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா, ஆயத்தப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்கப்பா. அபகடிகிறோம், அபகடிகிறோம், அபகடிகிறோம். போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரித்தாலும் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்புகிறவர்கள் வாழ்வார்கள், கைவிடப்படுவதில்லை அப்பா. ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம்.